சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 5.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் பிரார்த்தித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். உண்மை விளக்கம் என்ற நூலை தந்து மனவாசகம் கடந்த தேவர் திருவடியை நாம் சிரம் சூட்டி பணிவோம். மெய்கண்ட தேவருடைய சீடர்களிலே ஒருவரான மனவாசகம் கடந்த தேவர் உண்மை விளக்கம் என்கின்ற சித்தாந்த நூலை நமக்கு தந்தருளியிருக்கிறார். அந்த நூலிலே காப்பு செயலை படித்தோம். அந்த காப்பு செயலை ஒரு தரம் வாசி.
வன்மை தரும் ஆகமன் வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தென்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை வந்தமர பொந்தியுள் வைப்பாம்.
அது படித்து விட்டோம். ஆகமத்துக்கு ஆகம ஆகமத்தில் ஞான மார்க்கத்திற்கு வடுவாமல் இந்த நூலை செய்ய வேண்டும் என்று விநாயக பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். அதற்கு பிறகு நூல் தொடங்குகிறது. நூலிலே தன்னுடைய குருநாதராகிய மெய்கண்ட தேவரை சிவனாகவே கண்டு தான் கேட்கப் போகிற சுத்த வினாக்களுக்கு விடை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக அந்த முதல் பாட்டு அமைகிறது. அந்த பாடல் தான் நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். போதானந்த பொருளாம் மெய் என்பதை சச்சிதானந்தம் என்கின்ற அந்த வார்த்தைக்கான விளக்கமாக சொல்கிறார் நம்முடைய மனவாசகம் கடந்த தேவர். விண்ணப்பம் என்ன செய்கிறார் என்றால், நான் கேட்கிற சுத்த வினாக்களுக்கு நீ விடை தர வேண்டும் என்கிறார். இந்த சுத்த வினா என்றால் என்ன என்பது பற்றித்தான் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்று விதமான ஞானத்தை சொல்லுகிறார் உரையாசிரியர். ஒன்று வாசஞானம், அடுத்தது பசுஞானம், அடுத்தது பரிஞானம் என்று சொல்லப்படுகிற மூன்று ஞானங்களை விளக்கம் செய்தார். நேற்றது படித்தோம். பசஞானம் என்பது இந்த உலகப் பொருள்கள் மீதான புற அறிவு. பசஞானம் என்பது ஆன்மாவை அறிந்து கொள்வதாகிய அறிவு. இந்த ரெண்டு அறிவிலேயும் கூட பூரணம் ஏற்படுவதில்லை. பசுஞானம் பாசஞானம் என்று சொல்லப்படுவ அனைத்தும் மாயை சார்ந்த அறிவுகள், அதிலே உண்மை இருக்க வாய்ப்பில்லை. பின்னாலே பசுஞானம் என்பது ஆன்மஞானம். ஆன்மஞானத்திலும் கூட தானே வியாபகம் கொள்கிறேன் என்று உயிர் நினைத்து விடுமானால் அது தவறு. அப்படி நினைத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறபடியால் அந்த அறிவிலும் குறைபாடுண்டு. நிறைவாக பசுஞானம் என்ற பரிஞானம் என்று சொல்லப்படுகிற இறை அறிவு நமக்குள்ளே விளங்கப்படுகிற பொழுதுதான் ஒரு ஆன்மா உண்மை வியாபகத்தன்மையை பெற்று அறிவினுடைய உயர்நிலையாகிய அந்த சுத்த நிலையை அடைகிறது. அந்த சுத்த நிலை பற்றிய வினாக்களை கேட்கப் போகிறேன் என்று அவர் சொன்னதை வைத்துக் கொண்டு உரையாசிரியர் இந்த விவரங்களை சொல்லுகிறார். நேற்று இடையில விட்ட ஞாபகம், அதில இருந்து படிப்போம்.
இந்த கடைசி பத்திய படிக்கிறீங்க திருப்பி.
சரி,
இவ்வாறு என்றும் ஒரு பெற்றியனாய் நிற்பவன் என்ற பொருளிலேயே இறைவனை மெய்ப்பொருள் என்றும் செம்பொருள் என்றும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. இனி இறைவனுக்குரிய மற்றோர் இயல்பாக மனவாசகம் கடந்தார் குறிப்பிடுவது போதம் என்பது. போதம் என்பது அறிவு. இறைவனது அறிவு சிற்றறிவு ஆகாது, பேரறிவாய் நிற்பது. சிற்றறிவு என்பது குறைபாடுடைய அறிவு. ஒரு பொருளை அறியும் இடத்து அப்பொருளில் அழுந்தி விடுதல். அவ்வாறு ஒன்றில் அழுந்தும் போது மற்றொன்றினை அறிய மாட்டாது நிற்றல். அதனால் ஒவ்வொன்றாகவே அறிதல். ஒன்றனையும் தொடர்ச்சியாக அறிந்து நில்லாது விட்டுவிட்டு அறிதல். அறிந்ததனை மறத்தல். தானாக அறியாது அறிவிக்கவே அறிதல் என்னும் இக்குறைபாடுகள் எல்லாம் உயிர்களின் அறிவுக்கு உண்டு.
அந்த குறைபாடுகளை ஒவ்வொன்றா சொல்லுங்க.
ஒரு பொருளை அறியும் இடத்து அப்பொருளில் அழுந்தி விடுதல்.
இந்த ஒரு பொருளை அறிகிற பொழுது அதை மட்டுமே அறிவது, ஒன்று அறிகிற பொழுது இன்னொன்று அறியாமல் இருப்பதாகிய குற்றம். ஆகவே அது வியாபகத்தன்மை ஆகாது.
அவ்வாறு ஒன்றில் அழுந்தும் போது மற்றொன்றினை அறிய மாட்டாது நிற்றல். அதனால் ஒவ்வொன்றாகவே அறிதல்.
ஆகவே நம்முடைய ஆன்ம அறிவுக்கு என்னவென்றால் ஒன்று ஒவ்வொரு ஒவ்வொன்றாகத்தான் அறிய முடியும். ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் அறிவதாகிய அந்த வியாபகத்தன்மை உயிருக்கு வராது.
அதனால் ஒவ்வொன்றாகவே அறிதல். ஒன்றனையும் தொடர்ச்சியாக அறிந்து நில்லாது விட்டு விட்டு அறிதல்.
இது ஒரு பெரிய குறைபாடு. அறிந்த பொருளை தொடர்ச்சியாக நாம் பற்றி கொண்டு நிற்க முடியாது. இன்னொன்று பற்றினோடனே அது போய்விடுகிறது, பிறகு திருப்பி அதை பெற்ற வேண்டி இருக்கிறது. அதனால் அந்த விட்டு விட்டு அறிதல் என்கிறார்.
அறிந்ததனை மறத்தல்.
நமக்கு சொல்லவே வேண்டாம்.
தானாக அறியாது அறிவிக்கவே அறிதல் என்னும் இக்குறைபாடுகள் எல்லாம் உயிர்களின் அறிவுக்கு உண்டு. இப்படிப்பட்ட குறைபாடு ஒன்றும் இல்லாத அறிவு இறைவன் ஒருவனுக்கே உரியது. அவனது அறிவு எல்லாவற்றையும் எப்போதும் தானே அறியும் அறிவாகும். அவ்வாறு அறியும் அறிவே சித்து எனப்படுவதற்கு உரியது. இத்தகைய அறிவை அறியாமை பற்ற முடியாது.
சித்து சத்து ஆனந்தம் இறைவனுக்கு நாங்கள் சொல்றது. சத்து சித்து ஆனந்தம் தான் சச்சிதானந்தம். சத்து என்பது உள்பொருள், சித்து என்பது அறிவு பொருள், ஆனந்தம் என்பது ஆனந்த பொருள். இந்த மூன்றையும் சேர்ந்து நிற்கக்கூடிய அறிவு என்பது பதியறிவாகத்தான் இருக்க முடியும்.
ஆகவே அஃது என்றும் தூய அறிவாகவே இருக்கும். இவ்வாறு உள்ள இறைவனது அறிவையே போதம் என குறிப்பிட்டார் மனவாசகம் கடந்தார். இனி அவர் இறைவனது இயல்பாக சொல்லுவது ஆனந்தம் என்பது. அறிவே இன்பத்திற்கு காரணம். இறைவன் குறைவில்லாத நிறைந்த பேரறிவை உடையவன். ஆதலால் அவன் குறைவில்லாது நிறைந்த பேரின்பத்தையும் உடையவனாகிறான். இறைவனது
தொடர்பை பார்த்துக் கொள்ளுங்க. அந்த தொடர்பை பார்த்துக் கொள்ளுங்க. அறிவே இன்பத்திற்கு காரணம். இறைவன் குறைவில்லாத அறிவை உடையவன், ஆகவே குறைவில்லாத இன்பத்தை உடையவன். அந்த முன்வரியையும் பின்வரியையும் தொடர்பு படுத்தினால் சரி.
இறைவனது இயல்புகளாக இதுகாரும் கூறி வந்தவற்றை ஒரு சேர நோக்கினால் சத்தாயும் சித்தாயும் ஆனந்தமாயும் நிற்றலே அவனது உண்மை இயல்பு என்பது இனிது விளங்கும். சத்து சித்து ஆனந்தம் என்ற மூன்று சொற்களும் சேர்ந்து சச்சிதானந்தம் என்று ஆயின. இத்தொடரையே வேறொரு வகையால் போதானந்த பொருளாம் மெய் என்கிறார் இந்நூலாசிரியர்.
போதானந்த பொருளாம் மெய் என்ற அந்த தொடரை சச்சிதானந்தம் என்ற ரூபத்துக்குள்ளே பொருத்தி காட்டுகிறார். போதம் என்பது அறிவு, மெய் என்பது உள்பொருள், ஆனந்தம் என்பது அதற்குள்ளே வருகிறது. ஆகவே சச்சிதானந்தம் என்ற வடிவம் அந்த தொடருக்குள்ளே இருக்கிறதை எடுத்து காட்டுகிறார்.
பொய்காட்டா மெய்யா. முதலடியில் பொய்காட்டி என்று குறிப்பிட்ட ஆசிரியர் இரண்டாம் அடியின் இறுதியில் பொய்காட்டா என்கிறார். முன்னுக்கு பின் முரணாக உள்ளதே என்று எண்ணும்படியாக இது உள்ளது. பொய்காட்டா என்பதன் பொருளை உணர்ந்தால் இம்முரண்பாடு தோன்றாது.
இதெல்லாம் நீங்களே விளங்கிவீங்கன்றதுக்காக நான் திருப்பி சொல்லாமல் இருக்கிறேன். அங்க முன்னாலே பொய்காட்டி என்கிறார், பின்னாலே பொய்காட்டா என்கிறார். முரண்பாடு இல்லை என்பதை இவர் சொல்ல போகிறார்.
நாம் எல்லாம் வினைவயப்பட்டு பிறந்தவர்கள். நமது பழவினைக்கு ஏற்பவே எமக்கு உடம்பு அமைந்துள்ளது. இருவினை தந்த உடம்பு இது. மெய்கண்ட தேவரோ வினையின் நீங்கியவர். மூவாண்டு நிரம்பாத இளங்குழவி பருவத்திலேயே மெய்யுணர்வை முற்றப் பெற்றவர். சிவபெருமான் தனக்கே உரிய நெற்றிக்கண்ணையும் நீலகண்டத்தையும் மறைத்து மெய்கண்ட தேவர் வடிவில் வந்தருளினார் என்று போற்றி துதிக்கும்படியான பெருநிலையை பெற்றவர். எனவே அவரது வடிவம் அருளுருவே அன்றி நம்மனோர்க்கு உள்ளது போல் வினை காரணமாக வந்த வடிவம் அன்று. இக்கருத்துப்படவே பொய்காட்டா மையா என்று அழைக்கிறார்.
இது நேற்றைய வகுப்புக்கு முதல் வகுப்பிலே நாங்கள் இதை விவரமாக பார்த்தோம். இந்த பொய்காட்டா மையா என்பதற்கு முன்னே சொன்ன பொய்காட்டி பொய்யகற்றி என்பதற்கு விளக்கங்கள் வேறு. இங்கே பொய்காட்டா மையா என்பது வினையினாலே வந்த உடம்பை கொள்ளாதவனே. அவரை பொறுத்தளவிலே மிகண்டதேவர் சிவனே என்று நினைக்கிறார். அதனாலே அவனை விடுக்கிற பொழுது எப்படி இறைவனுக்கு அருளே உடம்பாகுமோ அப்படி உடம்பை கொண்டவனே என்று விழிப்பதை இதை சுட்டி காட்டுகிறார்.
பொய் என்பது நிலையாதது, நிலை மாற்றம் அடைவதாய் நீங்குவது. இங்கு வினை பொய் எனப்பட்டது. அகுதி எதனால் எனின் தோன்றுதல் நுண்ணிய நிலையில் அடங்கி இருத்தல் இன்ப துன்பமாகிய பயனை கொடுத்து நீங்குதல் என்ற மூன்று நிலைகள் வினைக்கு உண்டு. இவ்வாறு
நிலைமாற்றம் நிலைத்தல் மறைதல் நீங்க கவனிச்சீங்கன்றா தெரியும். ஒன்று வினை வெளிப்படும், முன்பொருளாக உள்ளே நிற்கும். அது நாங்க திருக்குறளிலே படித்தோமே, எப்படி ஒருவனுடைய நிழல் விழுந்தற்று ஒரு குரல் வருது, வாதத்துக்குள்ளே அவனுடைய நிழல் இருப்பது போல வினை அவனுக்குள்ளேயே நின்று தேவையான நேரத்திலே வெளிப்படும். ஆகவே தோன்றுகிறது, நிலைக்கிறது, அனுபவமான பிறகு நீங்குகிறது. ஆகவே இந்த மூன்று தன்மையும் இருக்கிறபடியால் அது நிலைத்தல் தன்மை கொண்டதில்லை என்கிறார்.
தோன்றுதல் நுண்ணிய நிலையில் அடங்கி இருத்தல் இன்ப துன்பமாகிய பயனை கொடுத்து நீங்குதல் என்ற மூன்று நிலைகள் வினைக்கு உண்டு. இவ்வாறு நிலை மாற்றம் உடையதாதல் பற்றி வினை பொய் எனப்பட்டது. அடுத்துள்ள மெய் என்ற சொல் உடம்பு என்ற பொருளில் வந்தது. எனவே பொய்காட்டா மெய்யா என்ற விழி
இங்கே மெய்யா என்றால் மெய்யை சொல்பவனே என்று அர்த்தம் அல்ல, மெய்யை கொண்டவனே என்று அர்த்தம். மெய் என்ற சொல்லுக்கு உடம்பு என்று பொருள் உண்டு. பொய்காட்டா மெய்யா என்றால் வினையினால் ஆகாத உடம்பை கொண்டவனே என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும்.
எனவே பொய்காட்டா மெய்யா என்ற விழி வினை தராத உடம்பை, அதாவது
விழி என்பது விழிப்பு, விழி என்றது விழிப்பு.
பொய்காட்டா மெய்யா என்ற விழி வினை தராத உடம்பை, அதாவது அருளுடம்பை உடையவரே என பொருள்படுவதாயிற்று. சுத்த வினா கேவல நிலை, உயிர் அறியாமையில் அழுந்தி நிற்கும் நிலை கேவலம் எனப்படும். நாள்தோறும் நமக்கு கேவல நிலை உண்டாகிறது. உறக்கம் என்பது ஒன்றும் அறியாத நிலைதானே. உடம்பில் தொழிற்படும் அரிகருவிகளும் செயற்கருவிகளும் சோர்ந்து மடங்கும் போது உறக்கம் நிகழ்கிறது. உறக்கத்தில் அழுந்துதல் எந்த அளவிற்கு உள்ளதோ அந்த அளவிற்கு ஏற்ப அறியாமையும் குறைந்தும் மிகுந்தும் அமையும். எனவே உறக்கம் என்பது கேவல நிலையாகும். இனி இறப்பு என்பதும் உயிர் அறியாமையில் அழுந்துகிற நிலையாம். இறப்பு இவ்வகையில் உறக்கத்தை போன்றது எனலாம். உறங்குவது போலும் சாக்காடு என்பது குறள். எனவே இறப்பு என்பதும் கேவல நிலையே ஆகிறது. இன்னொரு கேவல நிலையும் உண்டு. அது நமது விழிப்பு நிலையிலேயே நிகழ்கிறது. நாள்தோறும் பாராயணம் செய்து வருகிற பாடல் கூட திடுமென யாராவது கேட்டால் நமது நினைவிற்கு வருவதில்லை. இப்படி விழிப்பு நிலையில் ஏற்படுகிற மறதியும் கேவல நிலை எனப்படுகிறது. இதுகாரும் கூறியவற்றால் உறக்கம், இறப்பு, மறப்பு என்பவையெல்லாம் அறியாமையில் அழுந்துகிற கேவல நிலை என்பது விளங்கும்.
உயிருக்கு மூன்று நிலை உண்டு என்று இந்த இடத்திலே விளக்கம் பண்ணுகிறார்கள். ஒன்று கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று மூன்று நிலை இருக்கிறது. சித்தாந்திகள் ஆரம்பத்திலே கேவல நிலை என்று எதை விளங்கப்படுத்துவார்கள் என்றால் உயிர் ஆணவப்பட்டு எங்கே பிறவிக்கு வருவதற்கு முன்பே முப்பொருள் இருந்தது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவன் பதி, பசு, பாசம். இதிலே பசு பதிவயப்படாமல் பாச பயப்பட்டு, பாசம் என்று இங்கே சொல்லுகிற பொழுது ஆணவத்தை மட்டும் குறிக்கிறேன், ஆணவ பயப்பட்டு மெல்ல 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 தன்னுடைய அறிவாற்றலை முற்றாக இழந்து அதற்கு ஆட்பட்டு சிறைப்பட்டு போய் கிடக்கும். அந்த நேரம் உயிருக்கு எந்த விதமான செயலும் அற்ற ஒரு சிறை நிலை இருக்கும். அந்த நிலையை உயிரினுடைய கேவல நிலை என்று சொல்லுகிறது வழக்கம். இதை நான் முதலே சொன்னேன், திருப்பி ஒரு தரம் சொல்கிறேன். பிறகு இறைவன் அந்த உயிரினுடைய விருப்புக்கேற்ப அந்த இருளிலே இருந்து விலக வேண்டும் என்று நினைக்கும். அந்த விலக வேண்டும் என்று நினைப்பது விருப்பாகும், அதற்குள்ளே இருளுக்குள்ளே அகப்பட்டது என்ற துன்பம் வெறுப்பாகும். ஆகவே விருப்பு வெறுப்பு என்ற அந்த செயல் ஒவ்வொரு உயிருக்கும் வேறுபடும். அந்த வேறுபாட்டுக்கேற்ப இறைவன் அந்த வேறுபாடோடு உயிர் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட உடனே அது உறவு, இறைவனுக்கு உறவு உயிர், அறிவு சார்ந்தது என்றபடியால் உறவு. தன் உறவு வருந்துவதை இறைவன் சகிக்க மாட்டான், ஆகவே அதுக்கு ஏதாவது விதத்திலே துணை செய்ய நினைப்பான். இருளை நீக்கி துணை செய்யலாமே என்றால் அது நடுநிலைமை இல்லாமல் போய்விடும். இதுவாக அகப்பட்ட விஷயம் அதுவாக நீங்கி கொண்டு வெளியிலே வர வேண்டும். அதுதான் இறைவன், இறைவனுடைய நேர்மை. என்ன செய்வான் என்றால் தானாக அது அந்த இருளிலே இருந்து விலகி வெளியிலே வருவதற்கான உபகாரங்களை மட்டும் செய்வான். அந்த உபகாரங்கள் தான் மாயையிலே இருந்து வழங்கப்படுகிறது. அது 36 தத்துவங்களாக விரியும். அது அடுத்த பாடலிலே தொடக்கத்திலேயே சொல்லுகிறபடியால் நான் இந்த இடத்திலே விரித்து சொல்லவில்லை. அப்போ இறைவன் என்ன செய்வான் என்றால் அந்த உபகாரத்தை ஆன்மாவுக்கு வழங்குவான். இருளிலே இருந்து விலகுவதற்கான அடிப்படைகளை, தத்துவ அடிப்படைகளை கொடுத்த உடனே உயிர் ஓரளவு அறிவு பெற்று, முற்றாக அறிவில்லாத பாடான நிலையிலே இருக்கிற பொழுது கேவல நிலை என்று சொன்னேன், ஓரளவு அது இயங்க தொடங்குகிறது. சிற்றறிவு வரப்பெற்று ஒரு சின்ன அறிவு, சின்ன செயல், சின்ன விருப்பு தோன்றின உடனே உயிர் மெல்ல மெல்ல இயங்க ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த ஆரம்பிக்கிற நிலைதான் இப்பொழுது நாங்கள் இருக்கிற நிலை, உடம்போடு கூடிய சிற்றறிவு பெற்ற நிலை. இந்த நிலையை சகல நிலை என்பார். மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது. இந்த சகல நிலையிலே இருந்து அனுபவம் பெற்று அனுபவம் பெற்று அனுபவம் பெற்று இவை எல்லாமே பொய் என்று உணர்ந்து இறையாகிய அந்த பெரும்பொருளோடு இரண்டரை கலக்கிற நிலை. அப்படி வருகிற பொழுது ஆன்மா முற்றறிவை பெறுகிறது. இறைவனுக்குரியதாகிய அந்த முற்றறிவை தானும் பெற்றுக்கொள்கிறது. அந்த நிலைக்கு சுத்த நிலை என்று சொல்வது வழக்கம். இது சித்தாந்தத்திலே பொதுவான அவத்தைகள் சொல்லுகிற போது சொல்வார்கள். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இங்கே நூலாசிரியர் இந்த சுத்தவினா விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர் என்ன செய்கிறார் என்றால் கேவல நிலையை கொஞ்சம் கீழே இறக்கி இந்த உலகியல் சார்ந்து சொல்லுகிறார். நான் சொன்னது தத்துவம் சார்ந்த அடிப்படை, இவர் உலகியல் சார்ந்து இந்த நூலாசிரியர் சொல்லுகிறார் என்றால் இங்கே கேவலம் என்று அவர் மூன்றை சொல்லுகிறார். ஒன்று ஊக்கம், அடுத்தது இறப்பு, அடுத்தது மறதி. இந்த மூன்றிலும் உயிர் மயக்கம் உருகிறது. ஊக்கத்திலே உயிரினுக்கு என்ன அதனுடைய இயல்பு நிலை இல்லை. அது ரொம்ப அறிவமயக்கமுற்ற நிலையாகத்தான் நாங்கள் தூக்கத்தை சொல்லுகிறோம். அதுபோலத்தான் இறப்பும் திருக்குறளை எடுத்து காட்டுகிறார். இதுல நமக்கு என்ன ஒரு நிம்மதி வருகிறது என்றால் தூக்கம் போலதான் இறப்பு என்று திருவள்ளுவர் சொல்வதாலே இறப்பும் நமக்கு துன்பம் தரப்போவதில்லை என்கின்ற அந்த உண்மை நமக்கு விளங்குகிறது. உறங்குவது போலும் சாக்காடு என்று சொல்கிறபடியால் உறக்கம் எல்லாருக்கும் நிம்மதிதான். உறக்க நிம்மதி இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே மரணமும் அதை ஒத்தது என்று தெரிகிற பொழுது என்ன நம்பிக்கை வருகிறது என்றால் அதுவும் நிம்மதியாக இருக்க போகிறது. ஆகவே அது அதை நமக்கு புரிந்து கொள்கிறோம். அந்த நேரத்திலையும் அறிவு செயல்படாது. அறிவு செயல்படாமல் விட்டாலே நிம்மதி வந்துவிடும். இது ஒரு பெரிய உண்மை. நம்முடைய அறிவு தான் நம் நிம்மதியினுடைய கேட்டுக்கு காரணமாக இருப்பது. அதை ஆராய்ந்து இதை ஆராய்ந்து அப்படியா இப்படியா என்று குழம்பிக் கொண்டிருக்கிற பொழுது உண்மை அறிவு வந்தால் நிம்மதி வந்துவிடும். பொய் அறிவு இருக்கும் வரைக்கும் அறிவு குழப்பத்தை தான் தரும். ஆகவே அறிவு அடங்க தூக்கத்திலே நிம்மதி, மரணத்திலே நிம்மதி, இவையெல்லாம் அறிவு அடங்குகிற நிலை, கேவல நிலை என்று இதையும் வகுத்துக் கொள்கிறார் நூலாசிரியர். அதோடு மூன்றாவது ஒன்று சொல்கிறார் மறதி. அது எப்படி சொல்லுகிறார் என்றால் நனவு நிலையிலேயே தோன்றுகிற மறதி. அதாவது உறக்கம் என்பது ஒன்று, அறிவு மயங்கிய நிலை, மரணம் அறிவு மயங்கிய நிலை. நனவு நிலை என்று இருக்கிறோம் அல்லவா, இப்போ எங்களுக்கு அறிவு செயல்படுகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த நிலையிலேயும் அறியாமை உண்டாகிறது. அதுக்கு அவர் சொல்லுற உதாரணம், வழக்கமாக படித்த ஒரு பாடல் பாராயணம் பண்ணுகிற நூல், திடீரென்று கேட்டால் அது ஞாபகத்துக்கு வரவில்லை. அப்ப என்ன ஆகிறது என்றால், விழிப்பு நிலையிலேயே ஒரு மயக்க நிலை. அது நமக்கு தெரியும் அல்லவா, அது நல்லா முதுமை வர வர உங்களுக்கு தெரிகிறது இல்லையோ, எனக்கு நன்றாக தெரிகிறது. தெரிந்த ஒன்று அந்த நேரத்துக்கு வராது. அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்கிறது என்றால், விழிப்பு நிலையிலேயே ஒரு மயக்கம் உருவாகிறது. இவை எல்லாவற்றையும் உயிரினுடைய கேவல அறிவு நிலை என்று நூலாசிரியர் விளங்கப்படுத்துகிறார்.
சகல நிலை அறியாமை என்பது இருள் எனில், அவ்விருளை சிறிது நீக்குகின்ற ஒளியாய் நிற்பது மாயையாகும். மாயையிலிருந்து தோன்றிய உடம்பும் உடம்பின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகளும் அறியாமை இருளை சிறிது நீக்கி சித்தறிவை உண்டாக்குகின்றன.
இதிலே இந்த நாங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்று மூன்று மலங்கள் பற்றித்தான் பேசுகிறோம். இந்த மூன்றிலே மாயைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆணவம் முற்றும் முழுதாக நம் அறிவை மயக்குகிற மலம். மாயைக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால், அது மலம்தான், ஆனால் ஆணவத்தை போல முற்றும் பொழுதாக நம் அறிவை நீக்காது. ஓரளவு நம் அறிவை கட்டுப்படுத்தி மலத்திலிருந்து வெளிவருவதற்கான துணியை செய்யும். அதனாலே திருவருட்பயனிலே நூலாசிரியர் அதை சொல்லுகிற பொழுது உமாவதி சாச்சாரியார் சொல்லுவது சொல்வார், விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை என்றார். விடுகிற வரைக்கும் விளக்கு நமக்கு துணை செய்கிறது. இருள் வந்து இருள் நேரத்திலே விடுகிற வரைக்கும் விளக்கு நமக்கு துணை செய்கிறது அல்லவா. அந்த விளக்கு துணை செய்வது போல சுத்த நிலை ஏற்படும் வரைக்கும் ஆன்மாவுக்கு ஒரு விளக்கு செய்கிற உதவி போல சிற்றறிவை உபகாரம் செய்கிற தன்மை மாயைக்கு உண்டு. அந்த மாயைக்கு உட்பட்டு சிற்றறிவு பெற்றிருக்கிற நிலையைத்தான் சகல நிலை என்று சொல்கிறார். இது பற்றி பின்னாலே விரிவாக படிக்க போகிறோம். அவத்தைகள் படிக்கிற பொழுது விரிவாக படிப்போம்.
மாயையிலிருந்து தோன்றிய உடம்பும் உடம்பின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகளும் அறியாமை இருளை சிறிது நீக்கி சித்தறிவை உண்டாக்குகின்றன. இவ்வாறு மாயா கருவிகளை பொருந்தி அறிவு விளங்கி உலக பொருள்
விளக்கம் சொல்லுகிற பொழுது சில பெரியவர்கள் சொல்வார்கள், இப்ப சவர்க்காரம் இருக்கிறதே அது ஊத்தையை நீக்குகிற ஊத்தை. அது புரியுறதா உங்களுக்கு? சவர்க்காரத்தை சாப்பிட முடியாது, அதுவும் ஒரு அழுக்கினுடைய வடிவம்தான். ஆனால் அழுக்கை நீக்கும் அழுக்கு. அதுபோல மாயையையும் அதுபோலத்தான் கொள்வார்கள். ஆணவமாகிய அழுக்கை நீக்குகிற அதுகும் அழுக்குத்தான். அதையும் அது அழுக்கு நீக்கிறது என்பதற்காக அது சுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்பது இல்லை. அப்படித்தான் மாயையை கொள்வார்கள்.
இவ்வாறு மாயா கருவிகளை பொருந்தி அறிவு விளங்கி உலகப் பொருள்களை நுகர்ந்து வரும் நிலை சகல நிலை எனப்படும். கேவல நிலை என்பது அறியாமையில் அழுந்துதல் என்றால், சகல நிலை என்பது மாயையில் அழுந்துதல் என சொல்லலாம்.
முதல் நிலை அறியாமையில் அழுந்தது என்றால் ஆணவத்தில் அழுந்துவது, இரண்டாவது நிலை மாயையில் அழுந்துவது.
இறப்பு என்பது கேவல நிலை என பார்த்தோம். எனவே பிறப்பு என்பது சகல நிலை என்பது விளங்கும். நாள்தோறும் வரும் உறக்கம் கேவல நிலை என அறிந்தோம். எனவே உறக்கம் நீங்கி எழுகின்ற விழிப்பு சகல நிலை என விளங்கிக் கொள்ளலாம்.
நமக்கு கேவல நிலையில்தான் விருப்பமா இருக்கிறது. இவ்வளவு நேரம் தூங்க முடியுமோ அதிலேதான் மனம் செல்லுகிறது. ஆன்மா இதெல்லாம் ஆன்மாவுக்கான உதாரணம் தான். ஆன்மாவும் இந்த பொய்மயக்கத்திலே கிடந்து அதிலே ஒரு ருசி பார்த்திருக்கிறது. இப்பொழுது விழிப்பு நிலையிலே அனுபவம் பெற்று விட்டால்தான் பொய்யிலே இருந்து விடுபட முடியும். இப்போ இந்த உதாரணத்தை வைத்து நாங்களும் இந்த அளவு இறைவன் தந்த நேரத்தை விழிப்பு நிலையிலே கழிக்க பழக வேண்டும்.
எனவே உறக்கம் நீங்கி எழுகின்ற விழிப்பு சகல நிலை என விளங்கிக் கொள்ளலாம். அவ்வப்போது வருகின்ற மறப்பு கேவல நிலை என கண்டோம். எனவே மறப்பு நீங்கி உண்டாகின்ற நினைப்பு சகல நிலை என்பது வெளிப்படை. இதுகாரும் கூறியவற்றால் பிறப்பு விழிப்பு நினைப்பு ஆகியவை எல்லாம் மாயையில் அழுந்துகிற சகல நிலை என்பது தெளிவாகும். இரவு நீங்கினால் பகலும், பகல் நீங்கினால் இரவும் மாறி மாறி வருகின்றன. அதுபோலவே கேவல நிலையாகிய அறியாமையும் சகல நிலையாகிய சிற்றறிவும் மாறி மாறி நிகழ்கின்றன. இறப்புக்கு பின் பிறப்பும், உறக்கத்திற்கு பின் விழிப்பும், மறதிக்கு பின் நினைப்பும் என தொன்று தொட்டு தொடர்ந்து வருகின்றன. உயிர் இறந்தும் பிறந்தும், உறங்கியும் விழித்தும், மறந்தும் நினைத்தும் இவ்வாறு உழன்று வருகிறது. அவ்வளவுதான்,
இது உங்களுக்கு புரிகிறது. அதாவது கேவல நிலை சகல நிலை மாற்றமுற்று கொண்டே இருக்கிறது. சகல நிலைக்கு வருகிறது, பிறகு கேவல நிலைக்கு போகிறது, அப்புறம் நிலைத்த ஒரு இன்பத்தை உயிராலே அனுபவிக்க முடியவில்லை. கேவலத்துக்குள்ளே நிற்கிற பொழுது எல்லாவற்றையும் மறந்து போய் நிற்கிறது. சுத்தத்துக்கு சகலத்துக்கு வருகிற பொழுது நினைப்பு வருகிறது. சகலத்திலே நிலைத்து நிற்பதாக இல்லை, திருப்பி கேவலத்துக்கு போகிறது, அல்லது மரப்புக்கு போகிறது, அல்லது பிறப்புக்கு பிறகு இறப்புக்கு போகிறது. நிலையான இன்பம் அனுபவிக்க வேண்டுமானால் சுத்த நிலை அடைய வேண்டும். அதை பற்றி சொல்லுவார்.
சுத்த நிலை இத்தடுமாற்றம் தீர்ந்து ஒரு நிலைப்பட்ட தன்மையை எய்த வேண்டுமாயின் உயிர்
தடுமாற்றம் நீங்கி உறக்கம் விழிப்பு மறதி இப்படியான பிறப்பு இறப்பு இந்த இந்த தடுமாற்றங்கள் நீங்கி
இத்தடுமாற்றம் தீர்ந்து ஒரு நிலைப்பட்ட தன்மையை எய்த வேண்டுமாயின் உயிர் திருவருளை சேர்தல் வேண்டும். திருவருள் உயிருக்கு அப்பால் எங்கேயோ உள்ளது என்று எண்ண வேண்டாம். உயிரிடத்தேயே எப்போதும் உடனாக உள்ளது.
இதுதான் பெரிய கொடுமை. கடவுளை கும்பிடுகிறோம், கடவுளை தேடுகிறோம் என்று ஒரு உருவாக திரிகிறோம். இந்த கோயிலுக்கு போனேன், இந்த ஆலயத்துக்கு போனேன் என்பதெல்லாம் ஆரம்ப நிலையே தவிர, நன்றாக ஒரு அனுபவம் உயிருக்கு ஏற்பட்டு விட்டால் இறைவன் வெளியிலே இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறான் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்தால் சும்மா இருக்கிற நிலை வரும். அதுதான் அருணகிரினாருக்கு உபதேசம் பண்ணுகிற பொழுது முருகப்பெருமான் சொன்னார், சும்மா இரு சொல்லற. ஆகவே இந்த சும்மா இருக்கிற நிலை எப்போ வரும் என்றால், புறத்திலே இறைவன் இருக்கிறான் என்கிற வரைக்கும் தேடி தேடி ஓடி திரிவோம். அகத்துக்குள்ளே நின் உயிருக்குள்ளேயே இருக்கிறான் என்கிற பொழுது அமைதியும் இருப்பும் வந்துவிடுகிறது.
அதனை நாம் தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். உடற் சார்பும் உலக சார்பும் ஆகிய பற்றுக்களே நம்மை திருவருளை நோக்காதபடி செய்கின்றன. அப்பற்றுக்கள் அருந்தால் அக்கணமே திருவருளின் இருப்பை தெற்றன உணர்ந்து கொள்வோம். கயிறுகளால் கட்டப்பெற்ற ஊசலின் மேலிருந்து ஆடிக்கொண்டிருக்கிற வரையில் நிலம்தான் ஆதாரமாக இருந்து தாங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்வதில்லை. கயிறுகள் அருந்து கீழே விழும்போதில் நிலம் நம்மை தாய் போல் தாங்கிக் கொள்ளும். தாங்கிக் கொள்ளும் போதுதான் அவ்வுண்மையை அனுபவமாக உணர்வோம். அதுபோல அற்றது பற்றினில் திருவருளை உற்றவர் ஆவோம்.
இது ஒரு ரொம்ப நம் பெரியவர்கள் தத்துவக்காரர்கள் சொல்லுகிற வழக்கமான ஒரு உவமை. ஊஞ்சலிலே ஒருவன் உட்கார்ந்து ஆடுகிறான். ஆடுகிற பொழுது உன்னை எது தாங்குகிறது என்று கேள்வி கேட்டால், ஒரு குழந்தைகளாக இருக்கிற பக்கத்திலே முதல் சொல்வார்கள், கயிறு தாங்குகிறது. தன்னை நினைக்கிறோம், என்னை கயிறு தாங்கிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற பிறகு தெரிகிறது, கயிறு தாங்கவில்லை, கயிறை மரக்கொப்பு தாங்குகிறது. ஆகவே மரக்கொப்பு தான் என்னை தாங்குகிறது என்ற ஞானம் வரும். இன்னும் கொஞ்சம் தூரம் வளர்ந்து அறிவு பெறுகிற பொழுது மரக்கொப்பை மரம் தாங்குகிறபடியால் என்னை மரம்தான் தாங்குகிறது என்று நினைக்கிறோம். அதைவிட சிறந்த அறிவு வருகிற பொழுது என்னாகும் என்று கேட்டால், மரத்தை நிலம் தாங்குகிறபடியால் ஊஞ்சலாடுகிற பொழுதும் நிலம்தான் என்னை தாங்குகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் இந்த புற அறிவு சார்ந்து இயங்குகிற பொழுது, ஆன்ம அறிவு சார்ந்து இயங்குகிற பொழுதெல்லாம் நாங்கள் வேறொன்றிலே தாங்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆழ்ந்து சிந்திக்க, ஒன்றுக்கு ஒன்று உள்ளாக நின்று இறைவன் தான் எல்லா உயிரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற உண்மை தெரிய வரும். அது தெரிய வருகிற தெளிவான நிலையைத்தான் சுத்த நிலை என்போம்.
உயிரறிவில் கலந்திருக்கின்ற இறைவனது அறிவே திருவருள் என்பது. அப்பேரறிவே மறைந்து நின்று கருவிகரணங்களின் வழியாக உயிருக்கு சிற்றறிவை விளக்கி வருகிறது. இது
திருவருளைப்படிங்க.
உயிர் அறிவில் கலந்திருக்கின்ற இறைவனது அறிவே திருவருள் என்பது. அப்பேரறிவே மறைந்து நின்று கருவிகரணங்களின் வழியாக உயிருக்கு சிற்றறிவை விளக்கி வருகிறது. இது திருவருளை உணர்வதற்கு முந்திய நிலை.
கயிறு அதே உயிரை இறைவன் உள்நின்று இயக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உணரப்பண்ணுகிறான். அப்பொழுது அதி உணரப்படாத நிலை. ஆனால் உள்ளே நின்று சின்ன சின்ன விஷயங்களாக இறைவன் உணர்த்த தலைப்படுகிறான். இப்ப நாங்க படிக்கிறத இந்த நூல் படிக்கிறோம் என்றால் இறைவன் நமக்கு உணர்த்த தலைப்படுகிறான் என்று அர்த்தம். இது முதல் நிலை.
கயிறு அருந்த ஊசல் போல திருவருட் சார்பை உயிர் பெற்றுவிட்டால் அத்திருவருள் ஞானம் தானே முன்னின்று அவ்வுயிருக்கு நேரே உணர்த்தும்.
இப்பொழுது இந்த கயிறு அறந்தோடனே நிலம் தாங்குகிறதோ அதுபோல இந்த உலகப்பற்று நீங்கின உடனே திருவருள் நம்மை தாங்கும். அது அதுதான் அதுல ரொம்ப நுட்பான விஷயம். முற்றாக கைவிடுகிற பொழுது அது நம்மை தாங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் இந்த இந்த இடத்திலேதான் நாங்கள் தடுமாறுகிறோம். கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது, விரதம் படிக்கிறோம், விபூதி பூசுறோம், சித்தாந்தம் படிக்கிறோம். ஆனால் முற்றாக நாம் நம்மை கைவிடுவதும் இல்லை, விட முடிவதும் இல்லை. என்னவென்றால் நம் சிற்றறிவு நம்மை தாங்குகிறது என்ற நினைப்பிலேதான் நம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இறைவனை முழுசாக நம்புவதில்லை. இந்த சர்க்கஸ்களிலே கயிறுகளை தொங்கி ஆடுவார்கள், பிறகு அப்படியே மற்ற கயிறை பிடிப்பான். அது நன்றாக தெரிய வேண்டும். இந்த கயிறை விட்டால்தான் அந்த கயிறு பிடிக்கலாம். இந்த கயிறை விடமாட்டேன் எனக்கு பயமாக இருக்கிறது, அந்த கயிறை பிடிக்கணும்ன்ற கடைசி வரையும் அதை பிடிக்க முடியாது. இவற்றை பிடித்தாலும் அந்தரத்திலே திருப்பி விட வேண்டியதுதான். ஆகவே எப்பொழுது கையை விடுகிற பொழுது மற்றது பிடிபடும். பஞ்சாலி சபதத்திலே சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், கடைசி வரை அவள் தன்னை நம்பிக்கொண்டே வாதாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறாள். சபைக்கு வந்தவுடனே பெரியவர் என்னை இழந்தானா தன்னை இழந்தானா தர்மன் என்று கேள்விகள், சுத்த அறிவிலே ஞானம். பிறகு பெரியவர்களை பார்த்து கேள்வி, யாராவது இவர்களெல்லாம் தன்னை காப்பாற்றுவர்கள் என்ற நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் பாஞ்சாலிக்கு கண்ணனுடைய துணை வரவில்லை. ஒரு எல்லையிலே பிறகு துரியோதனன் துச்சாதனன் சேலையை பிடிக்கிறான். அப்பொழுதும் அவள் தான் திரும்ப சேலையை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறாள். அவனோட தான் நின்று பிடிக்கலாம். அப்பொழுதும் அவளாலே விட முடியவில்லை. ஒரு எல்லையிலே இனி எனக்கு துயில் அவளைத்தான் போகிறது என்ற நிலை வருகிற பொழுதுதான் அவள் பிடித்த துயிலை விட்டுவிட்டு கையை துவக்கி ஆபத்தாண்டவா அபாரச்சகா என்று சொன்ன உடனேதான் இறைவனுடைய திருவருள் சேலையாக வந்து கொட்டுகிறது. அப்போ என்றைக்கு முழுதாக நாம் கையை விடுகிறோமோ அன்றைக்கு முழுதாக நமக்கு அறிவு வரும். அந்த அறிவுக்கு தான் சுத்த அறிவு, அல்லது அதை உண்மையிலே சுத்த அறிவு என்று பெயரே தவிர அது அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் பெற்றாக வேண்டும்.